இன்று ஆண்டவருடைய பந்தியில் கலந்துக்க நம்ம வந்திருக்கிறோம். எப்படி ஜபம், தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பது ஒரு கிருபையின் சாதனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி கம்யூனியனும் ஒரு முக்கியமான கிருபையின் சாதனம். தேவனால் நியமிக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக இயேசு கிறிஸ்துவினாலிய அன்று ராத்திரியில், இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான நேரத்தில் அவருடைய அதிகாரம் பெற்று என்னுடைய மக்களாகிய நீங்கள் என்னிடத்தில் நெருங்கி வருவது, என்னை அறிவது, என்னுடைய கிருபையில் வளருவதற்கு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவரால் அமைக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டினன்ஸ் நம்ம சொல்கிறோம் புதிய ஏற்பாடில். இதனால் ஆண்டவரை நாம் உண்மையாக உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு, அதன் மூலமாக பரிசுத்தமாக்குதல வளருவதற்கு ஒரு வைட்டல் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், ஒரு முக்கியமான கிருபையின் சாதனம். இதை வந்து நம்ம நன்றியோடு இருதய ஆயத்தத்தோடு பங்கு பெறணும் என்பதற்காக பல பாடங்களை படித்து அதை நம்ம இருதயத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு தான் இதில் நம்ம பங்கு பெறுகிறோம். அதனால் ஒரு ஒரு சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார் என்ற ஒரு தலைப்பில் வந்து பல காரியங்கள் இதுவரைக்கும் சில காரியங்கள் பார்த்துருக்கிறோம். நாம் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி கிறிஸ்துக்குள்ளே நமக்கு இருக்கிற பொக்கிஷங்கள், நம்மெல்லாம் ஒரு டைமில் களைப்பாக இருந்தோம், ரொம்ப டயர்டாக இருந்தோம் ஒர்க் லோடில், அந்த நேரத்தில் கிறிஸ்து தான் நம்மளுடைய இழைப்பாறுதல், நம்மளுக்கு ரெஸ்ட் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இன்னும் சில நேரத்தில் நம்ம ஜபத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம், ஜபத்தில் ஊக்கத்தோடு இல்லாமல் இருந்தோம், ட்ரையாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் கிறிஸ்து தான் நம்மளுடைய நீதி. நம்ம ஜபத்தில் தேவனை நாடி போகும்போது நம்முடைய சுய நீதியில் நம்ம போக வேண்டியதில்லை. தேவனுக்கு முன்பதாக கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் போகிறவர்கள் அவருடைய பரிபூர்ண நீதியோடு நம்மளை ஆண்டவர் அரவணைக்கிறார் என்றது ஜபத்தில் ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கணும். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தா தான் கனியை கொடுக்க முடியும். நிலைத்திருக்குதுன்னா தொடர்ந்து போகணும், இல்லைங்களா. வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மணி நேரம் ஆராதனை முடிச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்றது நிலைத்திருக்கிறது இல்லை. கிறிஸ்துக்குள்ள நிலைத்து, அவர் வசனத்தில் நிலைத்து நாம் இருந்தால் தான் கனியை கொடுக்க முடியும். அப்படி நம்ம நிலைத்து இராதபடிக்கு நம்மளை என்ன தடை பண்ணுது யோசிச்சு பாருங்களேன். உங்களையும் என்னையும் வரோம் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உலகத்துக்கு போகும்போது பல காரியங்கள் நம்மளை திசைத்திருப்பு, இல்லைங்களா. அநேக காரியங்கள் ரொம்ப அழகான காரியங்கள், ரொம்ப கவர்ச்சிகரமான காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் இருக்கிற இன்பமான காரியங்கள், சிற்றின்பங்கள், உலகத்தில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸு. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் காலையில் வந்து பாஸ்டர் வரோம் வர வாரம் வந்து செய்தியை கேட்குறோம், ஆனால் கேட்டு அப்புறம் போகும்போது மண்டே டியூஸ்டே அந்த காரியம் இந்த காரியம் வேலை போகும்போது பல காரியங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகி பல காரியங்கள் கவர்ந்து என்னை டைவர்ட் பண்ணுது. சில காரியங்கள் ஒரு 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 எடிக்ஷன் மாதிரி என்னை இழுத்து என்னை மனசு திருப்பி விட்டுருது. நான் என்ன செய்வது, கிறிஸ்துக்குள் எப்படி நிலைத்திருப்பது அப்படின்னு நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் ஆவியானவர் உதவி செஞ்சார்னா, இந்த உலகத்திலேயே மிக மிக கவர்ச்சிகரமான, மிக மிக அழகானவர் இயேசு கிறிஸ்துன்றத நம்ம பார்க்க நமக்கு உதவி செய்யணும். அதுதான் இந்த வாரத்தின் தலைப்பு. என்ன, கிறிஸ்து முற்றிலும் அழகானவர். உங்க வேத புத்தகத்தில் உன்னத பாட்டா, சாங் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு, சாலமன் பாட்டு தானே வந்திருக்கணும், ஏன் உன்னத பாட்டுன்னு மாத்தினாங்க. உன்னத பாட்டு 5:16 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 5:16
அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் நேசிகர்.
ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார், ஒரு உண்மையான விசுவாசிக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானவர், முற்றிலும் அழகானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலங்களெல்லாம் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கறதே இல்லை. எங்க கேட்டிருக்கிறீங்க, கிறிஸ்து முற்றிலும் அழகானவர் அப்படின்னா சிரிப்பாங்க, இது என்னங்க ஒரு பிரசங்கம், இதெல்லாம் ஒரு பிரசங்கம்மா அப்படின்னு ஒரு ஜோக்கா கூட இருக்கலாம். கிறிஸ்து ஆனா பழைய காலங்களில் பார்த்தோம்னா நிறைய பிரசங்கம் மாத்திரம் இல்ல, எக்கச்சக்கமான பாட்டுங்க. கிறிஸ்து எவ்வளவு விரும்பத்தக்க கூடியவர், எவ்வளவு ஆசைகளுக்கு ஏற்றவர் அப்படின்ற பாடல்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பாட்டு எங்க பழைய பாட்டு புக்ல பெரிய பாட்டு புக் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாட்டு, நீர் உத்தம சகோதரன் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அதுல வந்து என் பலவீனத்தில் நீர் என் பலன், என்னுடைய தரித்திரத்தில் நீர் என் பொக்கிஷம், என்னுடைய சுகவீனத்தில் என் மருத்துவர், என் கனவீனத்தில் என் கனம், என் துக்கத்தில் நீர் என் ஆறுதல், என் ஆபத்தில் என் பாதுகாப்பு, என் தாழ்வில் நீர் என் உயர்ச்சி, என் பாவத்தில் நீர் என்னுடைய நீதி, அப்படி சொல்லிட்டே போறாரு. வரி வரியா போய மாதிரி சொல்லிட்டே போய் அப்படியே மூச்சு விடாம அது பாடணும். பாடி ஒரு திடீர்னு வந்து ஆ ஒப்பில்லாத அழகே, நான் எத்தனை சொன்னாலும் என் நாவினால் கூடாதே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் எங்க இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த பியூரிட்டன்ஸ்ன்றோம், நம்மளுடைய சீர்திருத்த கால சீர்திருத்தம் பரவி ஜெர்மனியை தாண்டி ஜெனீவா தாண்டி இங்கிலாந்துக்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் பியூரிட்டன்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப எழுதி குவிச்சிருக்கிறாங்க, நிறைய நம்ம படிச்சுக்கலாம். நிறைய ரொம்ப வேதத்தை பற்றி ரொம்ப அருமையான காரியங்களை எழுதி இருக்கிறாங்க பியூரிட்டன்ஸ், நம்ம படிக்க வேண்டியவங்க. அவங்கள படித்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுடைய அழகை எவ்வளோ கொண்டாடுறாங்க தெரியுங்களா, எவ்வளோ எழுதி இருக்கிறாங்க. ஸ்பர்ஜன்லேருந்து எடுத்து சாமியல் ரத்தர்ஃபோர்டு, ராபர்ட் மெக்ஷேனு, ஜான் ஃப்ளேவல், ஜோனாதன் எட்வர்ட்ஸ், அவரை மாதிரி ஒரு சீரியஸான ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாது. சின்னஸ் இன் ஆங்ஸ் ஆஃப் ஆங்கிரி கார்டன் பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை எடுத்திருக்கிறார். ரொம்ப இன்டலெக்சுவல், ரொம்ப தலை அவருக்கு, ரொம்ப அறிவுள்ளவர். அவர்லாம் படித்தோன்னா ரெண்டு தடவை மூணு தடவை படித்தாதான் கொஞ்சமாவது புரியும். அப்படி எழுதியிருக்கிறார், அவ்வளோ பெரிய ஒரு அவர். 250 பக்கம் கொண்ட புக்கு கிறிஸ்துவுடைய அழகை பற்றி எழுதியிருக்கிறார், அப்பேற்பட்ட கிறிஸ்துவுடைய அழகை பற்றி. அதெல்லாம் நம்ம படிக்கணுங்க. நான் போன வாரம் அதெல்லாம் நான் இப்போ சில இது படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப மெய் சிலுத்து போனேன், மெய் மறந்து போனேன். அந்த மெய் சிலுப்பில் இந்த பிரசங்கம் தயார் செஞ்சுருக்கிறேன். நம்ம வந்து இதை ரொம்ப படிக்கணும். கிறிஸ்துவுடைய அழகை தியானி படிக்கிறது மாத்திரம் இல்லை, ரொம்ப தியானிக்கணும். அவருடைய விரும்பத்தக்க கூடிய அழகை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இல்லைன்னா இந்த உலக கவர்ச்சிகள், இல்லை உலக அழகுகள், உலக இழுப்புகள்ல இருந்து நம்ம தப்புறத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினா அது அதான். அவர்ல எல்லா அழகும் அதிசயமும் கவர்ச்சியும் இருக்குன்ற இழுப்பு பார்வை பரிசுத்தாவியினுடைய வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா இப்படித்தான் எல்லாம் நம்மளை இழுத்துட்டு போயிடும், மற்றவர்களெல்லாம் மனசை வச்சிருவோம் நம்ம பாருங்களேன். ஆகவே அது ரொம்ப அவசியம். ஒரு உண்மையான விசுவாசிக்கு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ளவர். அதான் நம்ம படிக்க வேண்டிய டாபிக். பரிசுத்தாவியினுடைய வேலை என்னங்க, எதற்காக பரிசுத்தாவி என்ன அனுப்புறாரு? அவர் தன்னை பத்தி சொல்லாம என்னை மகிமைப்படுத்துவார், உங்களுடைய மனதை பிரகாசிப்பிக்க பண்ணி என்னுடைய அழகை, என்னுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய இருதயங்களை என் பக்கம் இழுப்பார். அதான் பரிசுத்தாவினுடைய வேலையே இல்லைங்களா? ரொம்ப பரிதாபம். நமக்குள்ள கிறிஸ்துவ பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவ கொஞ்சமா தான் அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவிக்கணும் கிறிஸ துவ, கிறிஸ்துவ அனுபவிக்கணும். பரிசுத்தாவியானவர் உதவி செய்தார்னா இன்னைக்கு அந்த திரையை திறந்து முற்றிலும் அழகுள்ளவரை பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நான் பிரசங்கன்ற பேர்ல கொஞ்சம் உளறுவேன், ஆனா ஆவியானவர் தான் உங்க கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணி கிறிஸ்துவுடைய அழகை பார்க்க உதவி செய்யட்டும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். கிறிஸ்துவை பற்றி தாழ்வான எண்ணங்கள் உங்களுக்கு யாருக்காவது இருந்தா உங்களுக்கு மனம் திரும்புதல் கொடுக்கும்படி ஆண்டவர் இதை பயன்படுத்தட்டும். சாமுவேல் ரதர்ஃபோர்ட் அவர் சொல்லியிருக்கார் ஆரம்பமாக, பாருங்களேன் என்ன எழுதியிருக்கா. மனுஷர் நம்ம ஆத்மா அன்பு செய்வதற்காக, அழகை பார்த்து மெச்சித்து அன்பு செய்வதற்காக படைக்கப்பட்டது. கோ இவ்வளோ அதிசயமான ஒரே எல்லாம் உன்னத விரும்பத்தக்க கவர்ச்சிகரமான மனதை சிலுக்கக்கூடிய அன்பு கொண்ட ஒருவர் கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு, 10,000 உலகங்கள் சொர்க்கங்களில் இருக்கக்கூடிய அழகை எல்லாம் எடுத்து ஒன்றில் போடுறோன்னு வைங்க, 10,000 எல்லா அழகை எடுத்து ஒன்றில், உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்கள், எல்லா மலர்கள், ஃப்ளவர்ஸ், எல்லா வாஸ் நிறங்கள், கலர்ஸ், டேஸ்ட், இன்பங்கள், இனிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றில் ஒருத்தரில் போடுறோன்னா ஆஹா என்ன ஒரு மேன்மையான மிக சிறந்த அழகாக அது இருக்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து ஒன்னுல போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்படியெல்லாம் போட்டாலும் அது மலை துளியில ஒரு ஆயிரத்தில் ஒரு பாகம்தான் கிறிஸ்துவுடைய அழகுக்கு ஒப்பிடும் போது. உலகத்தில் இருக்கிற சமுத்திரம் ஆறு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி இந்த அழகு எல்லாத்தையும் ஒண்ணுல போட்டா அது மலை துளியில ஒரு துளி தான் பாருங்களேன் என்ன அழகு. ஓ அவர் சொல்றாரு இதை உணராத இருக்கிறவங்க எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். பரலோகத்தின் அதிசயம், பரலோகத்தின் பூமியின் அதிசயம் கிறிஸ்து தான். ஓ இருளான குருடாக்கப்பட்ட ஆத்துமாக்களே, இந்த எல்லையற்ற அழகை நீங்கள் பார்க்காமல் என்ன ஆயுசு வாழுகிறீர்கள்? இந்த எல்லையற்ற அழகு உங்களை கவராமல், இது முற்றிலும் அழகுள்ளவர் உங்களை இன்னும் கவரவில்லையா? உங்களுடைய வெறுமையான வறண்ட இறந்த ஆத்மாவை வச்சுக்கிட்டு எத்தனை காலம் திருப்தி இல்லாத காரியங்களை நாடி ஓடுவீர்கள்? வாருங்கள், இந்த எல்லையற்ற இன்பமான ஆழமான விசால இன்ப அழகு சமுத்திரத்தை பார்த்து உங்க வெறுமையான பாத்திரங்களை நிரப்புங்கள். ரதர்ஃபோர்ட் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எப்படி எல்லாம் எழுதி யோசிச்சு பார்த்து உணர்ந்திருக்கிறாங்க கிறிஸ்துவுடைய அழகை பத்தி. நம்ம பார்ப்போம் இந்த உன்னத பாட்டு 5:16 அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அமைந்த சந்தர்ப்பம் சாலமன் அவர் எழுதி இருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஷூலமைட் மனைவி அவங்களோடு இருக்கக்கூடிய ஒரு காதல் பாடல் தான். ஒருத்தர் ஒருத்தரோடு பாடிக்கிட்டு இருக்கும் போது அதை ஒவ்வொருத்தரும் மெச்சித்து அவங்க எழுதுறாங்க. ஆனா இதுல வந்து எல்லா பரிசுத்தவான்களும் சபைக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவை பார்த்திருக்கிறாங்க. இந்த 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்னம்மா உன்னுடைய கணவனை பத்தி இவ்வளவு பேசுற, உன்னுடைய நேசர் எதினால் சிறந்தவர்? எல்லாரை விட பெருசா அவங்க இது நேசர், எதுனால் அவர் சிறந்தவர் அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த பெண்ணு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு போறது, அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர் சொல்லிட்டு போகுது, 10,000 பேரிலும் சிறந்தவர் அப்படின்னு முறையா ஒரு தலை எப்படி இருக்கும், அவர் ஷோல்டர் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லி விவரத்துக்கிட்டு போய்கிட்டே அதை சொல்ல சொல்ல அந்த அம்மாவுடைய நெஞ்சே பொங்கி போய் அனலாய் போய் அதனுடைய முகலா பிரகாசித்து சொல்ல சொல்ல மெய்மறந்து தன்னால தாங்க முடியாம இருதயமே வெந்துகிட்டு அப்படியே ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு இதுக்கு மேல சொல்ல முடியாத அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது. பாருங்களேன் நம்ம முற்றிலும் அழகுள்ளவர்னு வந்துடல, அது சூழ்நிலை பார்த்தோம்னா அந்த அம்மானால தாங்கவே முடியல. சொல்லி சொல்லி அவருடைய அழகை பார்த்து பார்த்து மெச்சித்து தன்னுடைய இதயமே வெடிஞ்சு அனல் வார்த்தைகளாக வருகிறது தான் அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர். அவருடைய வியப்புலையும் அவருடைய மெச்சுக்கிற தன்மையிலையும் மெய்மறந்து போய் ஐயோ அவரை பற்றி விளக்க என் நாவினால் கூடாதே, என்னால சொல்லவே முடியாது, என்ன ஒண்ணு சொல்லும், முற்றிலும் அவர் அழகுள்ளவர். பாருங்களேன் இதைத்தான் இந்த வார்த்தையை தான் பல பரிசுத்தவான்கள் இயேசுவை விவரிப்பதற்கு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க விசுவாசியாக இயேசுடைய பிரசன்னத்தை, இயேசுடைய இன்பமான பிரசன்னத்தை உணர்ந்து சில நேரங்களில் எவ்வளவு அருமையானவர் எங்க ஆண்டவர் அப்படி நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? பாருங்களேன் அவருடைய பிரசன்னத்தை சில நேரத்துல நம்ம ஆத்மாவே உருகிற மாதிரி அப்படியே ஒரு அவருடைய ஆராதனையில மெச்சிப்புல என்ன ஆண்டவரே ஆண்டவர், என்ன அருமையானவர், இன்பமானவர், அரு அழகானவர் அப்படின்றத ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவங்க. அதை பத்தி தப்பு இல்லை, நம்ம சில பேர் அப்படிலாம் பேசுனா நம்மளை பெந்தகோஸ்து நினைச்சிட போறாங்க, இவர் என்ன அப்படி இப்படி எல்லாம் பேசுறாருன்னு. இல்ல இது சீர்திருத்தவாதிகள் பியூரிட்டன்ஸ் இவங்கெல்லாம் அனுபவிச்ச ஒரு இயேசு மேல இருக்க அனுபவத்துல பேசுறாங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் கால்வினிசம் அது. அதெல்லாம் நம்ம அது அனுபவமா உங்களுக்கு இல்லாம இருந்தா தேவன் இந்த பந்தியை எடுக்கும் போது இதெல்லாம் நம்ம கேட்டு தியானிக்கும் போது நம்மளும் நம்ம உள்ளமெல்லாம் அனல் கொண்டு தாங்க முடியாம அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அன்னு சொல்லும்படிக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ரெண்டு வார்த்தைகள் பாருங்களேன், அழகுள்ளவர் லவ்லினஸ் இங்கிலீஷ்ல இஸ் லவ்லி, எல்லாம் கடந்த அழகு அதான் அந்த வார்த்தை, ரொம்ப விரும்பத்தக்க ஆர்வத்தோடு விரும்பத்தக்க உச்சகட்ட சிறந்த அழகு அவர். அந்த ஒரிஜினல் வேர்ல்ட் ப்ளூரலா இருக்கு. அப்படின்னா எல்லா அழகு வந்து சேர்றது இவர்கிட்ட தான்ற மாதிரி, எல்லாம் எப்படி ஆறுகள் வந்து சமுத்திரத்துல சேருமோ அதே மாதிரி எல்லா அழகும் வந்து சேரக்கூடிய ஒரே இடம் இவர் தான். அதான் அதுக்கு அர்த்தம். அதான் எப்படி முற்றிலும் அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த சைடில் பார்த்தாலும் அவர் அழகுள்ளவர் தான். எந்த சைடு அவருக்கு எடுத்து பார்த்தாலும் அவருடைய ஆள் தத்துவத்தை அவருடைய ஆபீசஸை எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் அழகுள்ளவர் தான். ரெண்டு தலைப்பில் இதை நம்ம தியானிச்சு பார்ப்போம். முதலாவது இயேசு முற்றிலும் அழகுள்ளவர்னா அதனோட ஆழம் என்னங்க, அது என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத சிலதை கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. ஒப்பிடும் போது தான் சிலதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்றது எந்த விதத்தில் இவர் முற்றிலும் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர், பரிபூர்ணமா அழகுள்ளவர் பார்ப்போம். இது முதலாவது இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த படைக்கப்பட்ட அண்ட சராசரத்தில் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எல்லாத்த விட இவர் அழகுள்ளவர். அப்படி உங்களுக்கு தெரியுதா? அப்படி இருந்தா நம்ம அங்க எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன காரியம் போதும் இயேசுலேருந்து நம்மளை தசை திருப்பறதுக்கு, ஆனா அது நமக்கு தெரியறது இல்லை. அதான் இந்த வசனம் சொல்லு, படைக்கப்பட்ட எல்லாத்திலையும் மிகுந்த அழகுள்ளவர். எப்படிங்க பாஸ்டர் அழகுள்ளவர்? ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அழகு இல்லாத எந்த காரியமும் அவர்கிட்ட இல்லை, எந்த பக்கத்துல பார்த்தாலும் அழகு. ஏன்னா அவர்ல விரும்பத்தகாத எந்த காரியமும் இல்லை எந்த பக்கத்துல பார்த்தாலும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தை எடுத்து பாருங்களேன், அது எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அதுக்கு ஒரு அசிங்கமான பக்கம் இல்லாம இருக்காது இல்லைங்களா. அதுக்கு ஒரு இருளான பக்கம், முரண்பாடான பக்கம் இல்லாம இருக்காது. அப்படி இல்லை இயேசுவானவர். அவர் மிகவும் சிறந்த மேன்மையான அழகு, எந்த விதத்திலையும் குறையில்லாத அழகுள்ளவர். எல்லாம் கடந்த படைக்கப்பட்ட எல்லாத்திலையும் அவர் அழகுள்ளவர். எப்படி, இந்த உலகத்துல ஏதாவது எடுத்து பாருங்களேன், எந்த ஒரு பொருளை எடுத்து பார்க்கலாம், அதுக்கு ஒரு இருள் பக்கம், பாவகரமான காரியங்கள் அதை அனுபவிக்கும் போது இன்பமா ஐயோயோயோ என்ன இன்பமா இருக்கிறதேன்றது இருந்தாலும் அது முடிஞ்ச பிறகு அசிங்கமா கசப்பா தான் மாறுது இல்லைங்களா. பாவத்தின் இன்பங்கள்லாம் அப்படித்தான் கசப்பு, அது அசிங்கமா தான் மாறுது, வேதனையா தான் மாறுது. பாவ இன்பம் நல்ல இன்பங்களை எடுத்து பார்ப்போம். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட இன்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போமே, எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு பெஸ்ட் பெயிண்டிங் எடுத்துக்கலாம், அதை வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது அழகா தெரியுது பெயிண்டிங், நீங்க ஓரத்தில் நின்று போய் பார்த்தா கோணையா தான் தெரியும் அது இல்லைங்களா. இல்லை பின்னாடி போய் நின்று பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, பிளாங்கா தான் இருக்கும். தாஜ்மஹால் எடுத்துப்போம், ஆர்கிடெக்சர்ல அது மாதிரி ஒன்றும் இல்லை. மூணு பக்கம் தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்பனா பின்னாடி போய் பார்த்துருக்குறீங்களா, வெறும் குப்பைக்காடா இருக்கும். ஆனா அப்படி இல்லை இயேசு, அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த கோணத்துல பார்த்தாலும் அழகுள்ளவர். அதான் முற்றிலும் அழகுள்ளவர், எல்லா சைட்லயும் அவர் அழகுள்ளவர். இந்த உலகத்துல எந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்காங்க, ஜாமுன் ரொம்ப இஷ்டம், ஜிலேபி ரொம்ப இஷ்டம், ஆனா நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது, கசப்பான வியாதிகள் நமக்கு வந்து விடுகிறது. எது எடுத்தாலும் டேஸ்டி ஃபுட் எடுத்துக்கங்க, நல்ல உறவுகள் எடுத்துக்கங்க, ஐயோ ரொம்ப அருமையானவருங்க அவரு, ரொம்ப நல்ல பெஸ்ட் மேன் எடுத்துக்கங்க, அவருக்கும் மோசமான அசிங்கமான குணங்கள் இல்லாம இருக்காது. அதனால தான் ஆனா இயேசு அப்படி இல்லை, ஒவ்வொரு பக்கம் அவரை பார்த்தாலும் எந்த கோணத்துல பார்த்தாலும். ஒருத்தர் சொல்றாரு, அப்பா இன்பத்தின் ஒரு துளி கசப்பில்லாத இன்ப சமுத்திரம் அவர், இன்ப சமுத்திரம் எந்த பக்கம் பார்த்தாலும் அழகுங்க. அவரை உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக தேவனுடைய சொரூபமாக பிதாவோடு இருந்த பரலோகத்தின் கீதமே அவர் தான். பரலோக பிதா அவரை முற்றிலுமா பரல், பிதாக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னா யார் தெரியுமா, தன்னுடைய குமாரன் தான். இவர் தான் என் நேச குமாரன், படைத்த யெகோவா தேவனுக்கே அவர் ஒரு இன்பமானவர்னா எப்படி இருப்பார் உங்களால் யோசிக்க முடியுமா, எவ்வளோ அழகா இருந்திருப்பாரு. அவர் இந்த பூமிக்கு வரும்போது குழந்தையா வந்தார், மாட்டு கொட்டால பிறந்தாலும் அது என்ன அழகு, எங்க பிறந்திருந்தாலும் யாராவது செலிப்ரேட் பண்றாங்களா கிருபு வச்சு இன்னைக்கும், டிசம்பர்லாம் உலகமே அதானே, என்ன அழகு அந்த அழகு. அவர் வாழ்க்கை அழகு இல்லைங்களா, அவர் வளர்ந்து மனுஷனா ஒவ்வொரு காரியம் செய்ததும் நம்ம எந்த பக்கம் எடுத்து பாருங்களேன். அவருடைய வார்த்தைகள் பிரசங்கங்கள் பாருங்க என்ன அழகு அதுல இருக்கு, அவருடைய கிரியைகள் பாருங்க, குஷ்டரோகிகள், வேதனைப்படுகிறவர்கள், பிசாசினால் வாதிக்கிறவங்களை எல்லாரையும் விடுதலை செய்து, என்ன ஒரு அதிசயமான கிரியைகள் அவருடைய கிரியைகள். கடல்ல நடக்கிறாரு, கடல்ல அகற்றாரு, பாவிகளுடைய இடத்தில் பாவிகளுடைய ஸ்தானத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அவர் துப்பப்படும் போது, வேதனை அவமானப்படுத்தப்படும் போது, முன்முடி சுமத்தப்படும் போது, அப்பவும் அவர் அழகுதான் இல்லைங்களா. 16 பேர்லையும் அவர் அழகுதான், அவர் விசுவாசிக்க அவர் அழகுதான். மற்றவங்களுக்கு தெரியாதது, அவர் மற்றவங்களுக்கு அசிங்கமாக இருக்கலாம். ஒரு கதையில் வர மாதிரி ஒரு ஒரு அம்மாவுக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா இருந்துச்சான். அந்த அம்மா பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குமா, முகெல்லாம் தீக்காயும், பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்குமா. அந்த குழந்தை வந்து அவங்க ஸ்கூலில் கேலி பண்ணுவாங்களே, உங்கள் அம்மா என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்கு, எங்கள் அம்மாலாம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, உங்கள் அம்மா என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது முகமே பார்க்கறதுக்கு இல்லை, அப்படி சாப்பிடவே ஆகுறதில்ல உங்கள் அம்மாவை பார்த்தா அப்படின்னு. ஒன்று அதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டான், கோவம் வந்துட்டு வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட திட்டி, இந்த அவங்க அப்பா இல்லை அம்மாவை போய், நீ எல்லாம் அவர் அம்மாவை மூஞ்சி எப்படி இருக்குது பாரு, வெளியே போய், எங்களுக்கு தேவையே இல்லை, எங்கள் அப்பா எவ்வளோ நல்லாக்குறா, நீ இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு திட்டி கிட்டி வீட்டு துரத்திருச்சான். அப்புறம் இது உக்காந்து இருக்கு, கோவமாக உக்காந்துக்கும்போது அவங்க அப்பா வந்தாரான், ஏம்மா என்ன ஆச்சு, அம்மா எங்கம்மானா, இந்த அசிங்கமான அம்மா வானாப்பா அப்படின்னா. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், ஏம்மா உங்கள் அம்மாவுக்கு மூஞ்சி எப்படி ஆச்சு தெரியுமா, நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை வீட்டில் விட்டு போனால் வீடே பத்தி எரிஞ்சிருச்சு, பத்தி எரிஞ்சு நீயும் அது கூட எரிஞ்சு போயிட்டு இருக்கணுமா இருந்துச்சு. ஆனால் உங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வரும்போது எல்லாரும் நின்று நானும் நின்று வேடிக்கைத்தான் பார்த்தேன், என் புள்ளை செத்துச்சுன்னா அது கூட நானும் செத்துடுறேன்னு சொல்லி உள்ளே போய் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி உன்னை மடியில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா முகம்லாம் தீக்காயம் ஆயிடுச்சு பத்திக்கிட்டு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், இன்னுமே அவங்க அம்மா அசிங்கமாக தெரியுமா இல்லையா, அது சொல்லிட்டான். இந்த உலகத்திலேயே அழகான அம்மா எங்கள் அம்மா தான். அதே மாதிரி இயேசு நமக்கு அப்படி தான் இல்லை, அவர் முள்முடி சுமந்து இருக்கலாம், ரத்தம்லாம் வேற இருக்கலாம், உலகத்துக்கு அவர் அசிங்கமான சிலுவையில் தெரியலாம், விசுவாசிக்கு ரொம்ப அவர் அழகுள்ளவரே அந்த சிலுவையில் தொங்கும் போது தான், ரத்தலாம் முகலாம் வீங்கி கை முதலாம் வாங்கும் போது அப்போ தான் அழகு அவர். அந்த மாதிரி தான் அந்த அழகுள்ளவர், முற்றிலும் அவர் அழகுள்ளவர். அங்கேருந்து உயிர்த்தெழுந்தார், உயிர் தெளம்போது பரலோகத்துக்கு ஏறி போய் பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு நமதுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது முற்றிலும் அழகுள்ளவர் அவர், அழகுள்ளவர். ஓகே, இயேசு முதலாவது எல்லா பக்கமும் அழகுள்ளவர், ரெண்டாவது படைக்கப்பட்டதுல எப்படி அவர் வித்தியாசமானவர்னா, அவர் அழகின் மொத்தம். அழகின் மொத்தம் அப்படின்னா என்ன பாருங்க, இந்த கொலோசியர் 1:19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கும், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசம் இருக்க பிதாவுடைய சித்தமாயிருந்தது. அப்படின்னா என்ன, இந்த உலகத்திலேயே விரும்பத்தக்க கவரக்கூடிய சகலமும் ஒருத்தர்ல போடணும்னா, ஒரு ரத்தஃபோர்ட் சொன்ன மாதிரி எல்லா அழகும் பரிபூர்ணமும் ஒருத்தர்ல போடணும்னா அது யாருல தான் பிதா போட்டிருக்கிறாரா, இயேசுல போட்டிருக்கு. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமா இருக்க பிதாவுடைய சித்தமா இருந்தது. பிதாவுடைய சித்தம் எல்லா ஆறு இந்த ஆறுகள் போய் சந்திக்கிறது அவர்ல தான், எல்லா அழகான நட்சத்திரங்கள் கூடி வருகிற ஒரு பெரிய வெளிச்சம் அவர் தான். நம்ம சிந்திச்சு சர்வே பண்ணி பாருங்க, உலகத்துல எல்லாத்திலையும் பார்த்தோம்னா அழகின் ஒரு சிறப்பு தான் ஒன்னொன்றுல இருக்கும். சிங்கம் அழகா நடக்க அதுக்கு பலன் எவ்வளவு இருக்கு, ஒரு பீகாக் எடுத்தோன்னா அது ரெக்க விரிக்கிறதுல எவ்வளோ அழகு, ஒவ்வொன்றிலும் ஒரு ஒரு அழகின் தன்மை இல்லைங்களா. ஆனால் அது எல்லா தன்மைகளும் என்னுடைய மொத்தம் கிறிஸ்து, அதான் சொல்லப்படுது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஒரு இப்போ அப்பத்துக்கு ஒரு குணம் இருக்கு, தண்ணிக்கு ஒரு குணம் இருக்கு, துணிக்கு ஒரு குணம் இருக்கு, மருந்துக்கு ஒரு குணம் இருக்கு. ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்து தான் ஜீவனுள்ள அப்பம், பசியா இருக்கிறவங்களுக்கு ஜீவனுள்ள அப்பம் அவர் தான், தாகமா இருக்கிறவருக்கு ஜீவ தண்ணீர் அவர் தான், நீதியின் வஸ்திரம் அவர் தான், காயப்பட்டவர்களுக்கு சுகம் அவர் தான், என்னென்ன ஒரு ஆத்மா விரும்பமே எல்லாத்தினுடைய அழகின் மொத்தம் அவருக்குள்ளதா இருக்கு. எல்லா தன்மைகள் ஒருத்தர்ல இருக்கு. உலகத்துல தன்மைகள் ஒன்னொன்னு தான் இருக்கும். சில பேருக்கு அழகு இருக்கிறவங்களுக்கு மூளை இருக்காதுன்னுவாங்க, மூளை இருக்கிறவங்களுக்கு அழகு இருக்காதுன்னுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே அழகோ மூளையும் சிறப்பும் உன்னத தன்மையும் ஒருத்தர் அவருக்குள்ள, இது சம் ஆஃப் ஆல் தட். அடுத்ததாக கொலோசியர் 1:17 பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் எல்லா தன்மைகளும் அழகின் மொத்த மாத்திரம் அவர் இல்லாம அதனுடைய உன்னத தன்மை அவர்கிட்ட தான் இருக்கு. கொலோசர் 1:17 படிங்களா, தமிழ்ல எப்படி வருது பார்ப்போம்.
அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது.
அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். தொடர்ந்து இங்கிலீஷ் தமிழ்ல அப்படி வரல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எவ்ரிதிங் ஹி மைட் ஹேவ் சுப்ரீமசி. அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் படைத்தார் மாத்திரம் இல்ல, எல்லாத்துலயும் அவர் தான் உச்சகட்ட கண்ணியத்திலையும் அழகுலையும் சிறப்புலையும் அவர் தான் இந்த புரோட்டோகாஸ். அப்படின்னா அவர் தான் சிறந்தவராக படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது இல்ல அவர் இருந்தது, எல்லாத்திலையும் அவர் தான் உயர்ந்தவராக இருக்கிறவர். புரோட்டோகாஸ்னா அதான், ஹி வாஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ், ப்ரீ எமினன்ஸ், எல்லாத்திலையும் சிறந்தது அவர்கிட்ட தான் இருக்கு. கிறிஸ்துவில் எப்படிங்க சிறந்த அழகு இருக்கிறது, சில காரியங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, எல்லா சிறப்பு அழகு எல்லாமே பெற்றது தான், ஆனால் கிறிஸ்துவில் இருக்கக்கூடியது ஒரிஜினல், அவருக்குள்ளேயே இருந்தது இல்லைங்களா. இது ரெண்டாவதாக வந்து பெற்றது, எல்லாரும் கடவுள் கொடுக்கறது இல்லைங்களா, ஆனால் அவருக்குள்ளேயே இருந்த சிறந்த அழகை நம்ம பார்க்குறோம். எல்லாதான் அவர்கிட்ட இருந்து வந்தது, அவரால் அன்றி வேற ஒன்றும் உருவாக்கப்படலை. கிறிஸ்துவோட அழகு வேற எப்படி வித்தியாசம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அவர் எப்படி ப்ரீ எமினா இருக்கிறார், அவர் எப்படி சுப்ரீமா இருக்கிறார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா என்னத்தான் இருந்தாலும் இந்த உலகம் எல்லாம் வாடி அழிந்து போவோம். வாடாதது ஏதாவது இருக்கா, வாடாத பூ, வாடாதது அழகு ஏதாவது இருக்கா, வாடி போவோம். எப்படி எல்லாம் இருந்தாங்க ஒரு காலத்தில் மூவி ஆக்ட்ரஸ், இப்பெல்லாம் பாட்டிங் ஆயிட்டாங்க. இந்த ஜிஆர்டி ஸ்கூல்ல சொல்லிட்டு இருந்தோம், அவங்க வரும் சீரியல்ல தான் வராங்க இல்லைங்களா, எல்லாம் வாடி போயிடுச்சு. எப்படி இருந்தாங்க ஒரு காலத்தில், அந்த அழகெல்லாம் வாடிதான் போயிடுச்சு, எல்லாம் வாடி போவோம், எவ்வளோ குணங்கள் வாடி போவோம், கவர்ச்சிகரமானதெல்லாம் உதிர்ந்து போகும். ஆனால் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கிறிஸ்து மட்டும்தான், அவருடைய அழகும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் அதில் நம்ம மயங்கணும், அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அது ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிருது. நல்ல உறவு கூட நம்ம பிள்ளைய மனைவிய புருஷனை நேசிச்சா கூட அது ஒரு விதத்தில் ஒரு விக்கிர ஆராதனையாக கூட நமக்கு முடிஞ்சிடலாம், அவங்களே நம்ம வாழ்க்கையில் விக்கிரமாக ஆயிடலாம். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாசியெல்லாம் பாவ தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடலாம், ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமாக அதை நேசித்து அதை விரும்பி அதை மதித்து அதை நம்ம மெய் மறந்து போகணும்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையிலேயே தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியது எப்போ தெரியுமா, நம்ம சிறந்த உன்னத ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடியது கிறிஸ்துவ நம்ம அளவு கடந்த விதத்தில் நேசிச்சாத்தான். கிறிஸ்து மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் நேசம் தான் நம்மளை உன்னத நிலையில் வைக்கிறது. வேற எல்லாம் எது மேலே நம்ம அன்பு பாசம் வச்சாலும் அது பாவத்தில் தான் கொண்டு போகுது. ஒரு கவர்ச்சியில் ஒரு எடிக்ஷனாக எவ்வளோ நம்ம நேசம் வைக்கிறோமோ அவ்வளவோ நம்ம காயப்படுவதற்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அவங்க செய்யும் போது உடையத்தான் போகிறோம் நம்ம. எவ்வளோ ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை எழும்போது உடையறதுக்கு தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்து மேலே அது வைக்கும்போது ஒருபோதும் ஏமாற்றம் அடையிறது. அவர் அழகு இல்லை, எல்லாத்த விட சிறப்பு இல்லை. யோசிச்சு பாருங்களா, ஒன்றுன்னா படைக்கப்பட்டதில்லை. இன்னொன்று சொல்ல போனால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த அழகுகளும் தூரத்தில் தான் அழகு, கொஞ்ச நாள் தான் அழகு இல்லைங்களா. படைக்கப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன், எவ்வளோதான் தீவிரமாக அது ஆசையாக விருப்பமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ அதுக்கு கிட்ட போகிறோமோ, எவ்வளோ அதை ரொம்ப அனுபவிக்கிறோமோ, அதனோட கவர்ச்சி அதனோட விருப்பம் போய்விடுகிறது, குறைந்து விடுகிறது இல்லைங்களா. என்ன மனிதர்கள் என்னென்ன காரியங்கள், எவ்வளோ தூரத்தில் அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த இடத்துக்கு போகணும், அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு வந்து பாருங்களேன், அவ்வளோதானா வாழ்க்கையில் எல்லாமே அதுதான் இல்லைங்களா. தூரத்தில் இருக்கும்போது தான் ஒரு சாலமன் சொல்லியா காற்றை பிடிக்கிற மாதிரி, ஆ அது எவ்வளோ நல்லா இருக்கும், கல்யாணம்னா எவ்வளோ இன்பமாக வாழ்க்கை இருக்கும், எல்லாம் திருப்தி ஆகிடுவோம் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. சில பேர் மேலே போனோம் மேலே போனோம் மேலே போனோம்னு ஒருத்தர் சொன்னார், நான் மேலே போய் பார்த்துட்டேன், பண பெரிய பணக்கான வேர்ல்டில் மேலே போய் பார்த்துட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லவா, அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் தூரத்தில் பார்க்கும்போது தான் கவர்ச்சியாக செய்யணும். ஓ பெரிய ஒரு வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், ஆமாம் வீடு வாங்கி கட்டி ஆச்சு அப்புறம் அவ்வளோதானா, எல்லாமே அப்படித்தானே இந்த உலகத்தில். எவ்வளோ கிட்ட போகிறோமோ அவ்வளோ அவ்வளோ அது இதாக போயிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, இயேசுவை எவ்வளோ அதிகமாக அனுபவம், எவ்வளோ அவர் கிட்ட போகிறோமோ, எவ்வளோ அதிகமாக அவர் கூட நெருங்கி இருக்கிறோமோ, அவ்வளோ அதிகமாக அழகுள்ளவர்களாக, இன்பமுள்ளவர்களாக, இன்னும் விரும்பத்தக்கவராக மாறி போயிடுறார். இந்த உலகத்தில் அப்படி இல்லை, சிலது விரும்புகிறோம், விரும்புகிறோம் கிட்ட போனவுன்னா வெறுத்து தான் போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுறது. கிறிஸ்து அப்படி இல்லை, சிறந்தவர் இல்லை, அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அவர் ஒரு காலம் திகட்டியே போக மாட்டார், தகட்டியே போற கடைசியில. இதான் ரொம்ப முக்கியமானது. நித்திய ஆத்மா படைப்போடு படைக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்தில் எந்த படைக்கப்பட்ட காரியங்களோ முழு திருப்தியை கொடுக்க முடியாது இல்லைங்களா. அது இருந்தா திருப்தி, இது இருந்தா திருப்தி, அந்த உலக காரியம், இந்த உலக காரியம் அப்படின்னு நம்ம நாடுறோம், தேடுறோம், எல்லாம் எவ்வளோ மெச்சத்துக்கிறோம் இல்லைங்களா. அந்த இடம் ரொம்ப பெருசு, இந்த பெருசு, அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அங்கே போயிட்டு வந்த வெளிநாடு போய் எல்லாம் பெருசாக பேசிக்கிறோம். அந்த சினிமா, இந்த சினிமா, இந்த ஆக்டர், இதெல்லாம் பேசிக்கிறோம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அனுபவிச்சு கடைசியில் என்ன சொல்லுவோம் தெரியுமா, எல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் வரலன்னு ஒரு நாள் வரும், எல்லாம் மாய, எல்லாம் மாய, இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கெல்லாம் எல்லோ உயிரை விட்டேன், இதுக்கெல்லாம் என்ன பண்ண, எல்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் டைம் பாஸ், எல்லாம் மாய. அப்படிதான் நம்ம வாழ்க்கையே ஆயிரும், மாயை வாழ்க்கையே ஆயிரும் பாருங்களேன். ஆனால் 10,000 10,000 கோடி நித்தியமெல்லாம் இயேசுவை பார்த்துக்கிட்டு அவருடைய பரிபூர்ணத்தை பார்த்தாலும் கடைசி வரைக்கும் என்னதான் சொல்லுவோம், அவர் முற்றிலும் அழகுள்ளவர் தான் சொல்லுவோம். ஏன்னா நித்திய ஆத்மா உடைய நமக்கு, எல்லையற்ற ஆத்மா உள்ள நமக்கு வந்து நம்ம ஆத்மாவை திருப்தி செய்யக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை படைச்சிருக்கிறார், எதுவுமே திருப்தியாக இருக்கவே முடியாது நம்மனால். அதனால தான் வெம்பி வெம்பி வாழ்க்கையெல்லாம் தள்ளாடுற, ஒன்று விட்டா இன்னொன்று, இன்னொன்று விட்டா இன்னொன்று தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் உதாரணம் கொடுக்குறாரு, ஒரு பெரிய கப்பலை எடுத்துட்டு ஒரு சின்ன ஆளுமே இல்லாத ஆறில் விட்டா என்ன ஆகும், அது ஆளுமே இல்லை, அது எப்படி போவோம், முன்னாடி முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி தள்ளாடுது இல்லைங்களா. அப்படித்தான் நம்ம பெரிய கப்பல் மாதிரி நம்ம ஆத்மா, அதை எடுத்துட்டு போய் அந்த குளத்தில் விட பார்க்குறோம், இந்த குளத்தில் விட பார்க்குறோம், அது கிறிஸ்துன்ற எல்லையற்ற சமுத்திரத்தில் விட்டா தான் அது ரெக்க விரிச்சு பறக்கவும் ஓடவும் ஆனந்தத்தை இன்பவிக்கவும் முடியும். அதான் நம்ம பார்க்குறோம் ஒரு கிறிஸ்து. ஆகவே என்னங்க இதனோட அர்த்தம், இதனோட ஆழமான அர்த்தம் தான் நம்ம பார்த்துருக்கோம். படைக்கப்பட்ட எல்லாத்துலேயும் அவர் சிறந்தவர், சுப்ரீமசி உன்னதம், அவர்ல தான் நமக்கு எல்லாம் இருக்கு. மற்றெல்லாம் தகட்டி போவோம், நமத்தெல்லாம் வாடி போவோம், மற்றதெல்லாம் நம்ம பாவத்தில் நடத்திடும், ஆனா அவர் தான் முற்றிலும் அழகுள்ளவர். அதைதான் பார்க்கிறோம். ஓகே, அடுத்த தலைப்பு, அவர் எந்த விதங்களில் அவர் முற்றிலும் அழகுள்ளவர். முதலாவது அவருடைய ஆள் தத்துவத்தில், அவரே அவர் ஆள் தத்துவத்தில் ரொம்ப அழகுள்ளவர். யோசிச்சு பாருங்களேன், நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, அவர் தேவ குமாரனாக திரியேக தேவனில் இரண்டாவது நபராக சாட்சாத் நித்திய தேவனும் பிதாவினுடைய பிரகாசமும் பிதாவுக்கு சகல விதத்திலும் ஒப்பானவரும் வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் படைத்து ஆண்டு தாங்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரியவர் அவர், யோசிச்சு பாருங்களேன். அவர் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிதாவுடைய பேரின்பமாக உயர்ந்தவராக, திருத்துவத்தில் இரண்டாவராக, அவர் மூலமா எல்லாம் படைக்கப்பட்டவராக, எவ்வளவு பெரியவர் அவர், எல்லாத்தையும் அவர் வார்த்தையின் வல்லமையினால தாங்குறவர். பரலோகத்தின் கீதமா அப்பவே அவர் இருக்கும் போது அந்த வார்த்தை என்ன ஆச்சு, மாம்சமாய் அந்த ரெண்டு காம்பினேஷனும் அவர் இன்னும் எவ்வளவு அழகு படுத்திருக்கோம் நினைக்கிறீங்க. வெறும் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்ல, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த அழகுள்ளவராக, மணி முழுமையான மானிடத்தையும் முழுமையான தெய்வீகத்தையும் கொண்ட அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி அவர் மாறிட்டார் பாருங்களேன். தெய்வீகம் மாம்சத்தில் குடிவரும் போது அது என்ன ஒரு காம்பினேஷன் யோசிச்சு பாருங்களேன். நித்தியமாக தெய்வீகமும் மானிடத்தையும் ஒன்றில் கொண்டு எல்லா தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த விரும்பத்தக்க அழகுள்ளவராக அவர் மாறி இருக்கிறார். இதுதான் பார்க்கிறோம் நம்ம. ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் இப்பேற்பட்ட மகிமை அழகின் ஒரு வெளிப்பாட இதுவரைக்கும் காட்டினதில்லை, படைப்புலயோ பராமரிப்புலயோ காட்டினதில்லை. இயேசுல அவர் வார்த்தை மாம்சமான விதத்தில், ஸ்திரீயில் உண்டானவர், யூதா குலத்தின் சிங்கம், தாவீதும் ஆபிரகாமுடைய வித்தாக, ரெண்டு இயற்கைகள், முழுமையான மானிடமோ முழுமையான தெய்வீகமோ ஒன்றுக்கொன்று இணையாமல் ஒரே நபரில் இணைந்து முற்றிலுமாக தெய்வம் முற்றிலுமாக மனிதனாக ஒரே கிறிஸ்துவாக வந்த அழகு எப்படி, யார் அந்த மாதிரி இருக்காங்க? அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்களேன், அவருடைய ஹியூமன் நேச்சர் யோசிச்சு பாருங்களேன். மனித இயற்கையை எடுத்து பார்ப்போம். வேதம் நம்ம விசுவாச அறிக்கையும் சொல்லுது, யோவான் 3:34 சொல்லுது, அவர் வந்து பரிசுத்தாவியை அவரை எப்படி கொடுத்திருக்கிறாராம், அளவில்லாம கொடுத்திருக்கிறாராம். அப்படின்னா என்ன தெரியுமா, அளவில்லாத விதத்தில் பரிசுத்தாவியின் அபிஷேகம் அவருக்கு கிடைச்சிருக்கான். பரிசுத்தாவியின் ஒரு துளி எனக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரு துளி தான் இந்த பியூரிட்டன்ஸ் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், என்ன அழகா என்ன மாதிரியா எப்படி இருந்திருக்காங்க வாழ்க்கை, அவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவியின் ஒரு துளி தான் கிடைச்சிருக்கு. என்ன வாழ்க்கை மாதிரி, என்ன அருமையான மனிதர்களாக இருந்திருக்காங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு துளி பரிசுத்தாவி கிடைச்சிட்டா போதும், ஆஹாஹா அவங்களெல்லாம் பரலோகத்துக்கே கொண்டு போயிடுவேன். அந்த ஒரு துளி பரிசுத்தாவியானவரே அவ்வளோ சிறந்ததுன்னா, அளவில்லாத விதத்தில் பரிசுத்தாவி அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா அவர் எவ்வளோ சிறந்த மனிதனாக இருந்திருக்க முடியும், அவனால் யோசிக்க முடியுமா? பரிசுத்தாவின் சகல வரங்களும் குணங்களும் கனிகளும் நிரம்பி வழிகிறவராக அவர் இருந்திருப்பார். அவருடைய அழகை நம்மளால் யோசிக்க முடியுமா? The graces of Holy Spirit அவர்ல நிரம்பி கடந்திருக்கோங்க. இன்பமாகவும் விரும்பத்தக்கவராகவும் பரிசுத்தாவியின் கனிகள் என்ன, அன்பு சாந்தம் சமாதானம் இச்சடக்கம் அவர்ல தானே நிறைவா இருந்துச்சு. எப்படி அழகுள்ளவராக இருந்திருப்பாரு, மிக சிறந்தவராகத்தான் அவர் இருந்திருப்பார். வேதம் அதனால தான் பல இடங்கள்ல எல்லா ஞானத்தின் அறிவின் ஐஸ்வர்யம் அவருக்குள் இருக்க பிதாவுடைய சித்தமா இருந்தது, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் இருந்துச்சு, அவர் பரிசுத்தமும் குற்றவற்றமும் மாசற்றவருமாயிருந்தார். யோவான் சொல்றாரு, பிதாவினுடைய ஒரே குமாரனுடைய மகிமையை நாங்கள் கண்டோம். He was full of grace and truth, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருந்தார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விரும்பத்தக்கவராக அவர் இருந்தார். அவர் ஆள் சத்துவம் தெய்வீகமாகவும் சரி மானிடமாகவும் எல்லாத்துலேயும் அவர் அழகுள்ளவருங்க. ரெண்டாவது, அவருடைய பணியில் அவர் அழகுள்ளவர். அவர் 3 பணியை நமக்காக எடுத்துக்கிட்டாரு. என்ன அந்த 3 பணி? தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் எழுப்பி கேட்டாலும் நான் அதை சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. என்ன 3 பணி? ஆசார் அதனோட சிறப்பு எவ்வளவு பெருசு, உலகத்துல எத்தனையோ பேருக்கு தெரியாது தெரியுமா? அது வேதத்துல போட்டிருக்கிற இயேசுவை பத்தி இருக்கக்கூடிய முழு டேட்டா, அவர் என்னென்னலாம் செய்யறாருன்றத அந்த 3 பணியில எடுத்து உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது ரிஃபார்ம் சீர்திருத்தவாதிகளுடைய சிறப்பு. யாருமே அது கற்றுக் கொடுக்கல, கால்வின்ல இருந்து ஆரம்பிச்சு அது கொடுத்தது. எவ்வளவு அருமையான சத்தியம் அது, நம்ம கேட்டு கேட்டு பழகிட கூடாது. அது எவ்வளோ அருமையான சத்தியம். அந்த 3 பணியிலையும் அவர் அருமையாக எவ்வளோ நம்மளுடைய நம்ம பாவத்தில் விழுந்து நமக்கு ஏற்பட்ட வியாதிகள் என்ன, நம்முடைய சீர்கேடுகள் என்ன, 3 பிரச்சனை நமக்கு. முதலாவது பிரச்சனை என்ன, தேவனை பற்றிய அறியாம குருட்டுத்தனம், தேவனை பற்றியே தெரியாது, வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரியாது, இருட்டில் தடுமாற ஒரு குருடர்களாக நாம் வாழுகிறோம். நமக்கு மிகவும் அவசியமானது யாரு, இறுதியான உறுதியான ஒரு தீர்க்க தரிசி. தேவனை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்து தேவனுடைய வழிகளை நம்ம கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தில் நம்மளை நடத்தக்கூடிய தீர்க்கதரிசி. இயேசு என்ன சொன்னாரு, நானே உலகத்தின் வெளிச்சம், என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலம் இருள். அவர் தான் நம்முடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருளான நம்ம மூளைக்கு காரிருள் இருக்கிற சூரியன் பிரகாசித்த மாதிரி வெளிச்ச வாழ்க்கையை கொண்டு வர்றது அவர் தான். அவர் தான் நமக்கு நடத்துறாரு ஒவ்வொரு நாளும். யோசிச்சு பாருங்களேன், அவர் தான் நம்முடைய தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆசாரியன். தேவனிடத்தில் பிரிக்கப்பட்டு சத்துருக்களாக தேவனுக்கு விரோதமாக மலைகள் போல குற்ற உணர்வுகளை குற்ற மனசாட்சியை சுமந்து வாழ்ற நமக்கு மிகப்பெரிய தேவை என்ன, நம்முடைய குற்றத்தை நீக்கக்கூடிய குற்ற மனசாட்சியிலிருந்து நீக்கி சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் தேவை. அதனாலதான் அவரே பலியும் ஆசாரியனுமாக இருந்து நமக்காக பலியானது மாத்திரம் இல்லை, நமக்காக பரத்துக்கு ஏறி போய் ஆசாரியனாக அவர் பலியை வச்சு நமக்கு பரிந்து பேசி சமாதானத்தை வாங்கி கொடுக்கிறார். என்ன அழகு அவருடைய ஊழியம், நமக்கு தேவையான ஊழியம். இதுல நமக்கு அழகு தெரியல, யோசிச்சு பாருங்களேன். தேவையில்லாததுல தான் அழகை பார்க்கிறோம். இதுல எவ்வளவு அழகு இருக்கு பாருங்களேன். தேவ குற்ற உணர்வுனால நசுக்கப்படுற மனசாட்சியில வாடி உருகிற நமக்கு எவருடைய அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் கிடைச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த உலகத்தினால பிசாசுனால அடிமைப்படுத்தப்பட்ட நாம், நம்முடைய சொந்த இயற்கை இருதயத்தையே கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற நாம், நமக்கு மிகப்பெரிய தேவை என்ன தேவை? நம்மளை வழி நடத்துகிற ஒரு ராஜா, நம்மளை ஆளுகிற, கட்டுப்படுத்துகிற, நம்முடைய கெட்ட குணங்களை கட்டுப்படுத்தி நற்குணங்களை நமக்குள்ள கொண்டு நடத்தி அவருடைய பிரமாணத்தின்படி நடக்க வைக்கிற ஒரு ராஜா. அந்த ராஜாவின் வல்லமையில் அதான செய்யறாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூணு பேர் தாங்க நமக்கு தேவை வாழ்க்கையில. இதனால இந்த மூணு பேர், இந்த மூணு ஊழியம் இல்லாதனால தான் சீர்கெட்டு போறோம். சிறந்த வாழ்க்கை வேணும்னா என்ன வேணும் எனக்கு? ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எப்படி நான் வாழணும், என்ன நான் செய்யணும், குழப்பத்தில் நான் என்ன முடிவு எடுக்கணும், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு. தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய விருப்பத்தின்படி வார்த்தையின்படி நடக்க என்ன பிரகாசிப்பிக்கிற இருளான மனதுக்கு வெளிச்சத்தை, தீர்க்க தரிசனத்தை கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசி அவர் தான் தேவை. ஒவ்வொரு நாளும் வேலையில குடும்பத்தில் எப்படி நடக்கணும் அவர்கிட்ட தான் படிக்கணும். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்றதுக்கு, சிறந்த வாழ்க்கையில் வாழ்றதுக்கு என்ன ஒரு ராஜா தான் தேவை. வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்குறேன். ஜிஆர்டி ஸ்கூலில் சொல்லிட்டு இருந்த திடீர்னு வாயிலிருந்து வந்துருச்சு. என் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா, நம்ம எப்படி இருந்தோம்னு நினச்சி பார்த்தோம்னா, இந்நேரத்துக்கு நான் என்னை பார்க்கணுன்னா ஒரு வேளை நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் வந்திருக்கணும். உண்மையாக நான் சொல்கிறேன், சும்மா இதற்கு சொல்லலை. வளர்ப்பு சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லை. இது எங்கள் அப்பா வந்து குடிப்பாரு, ரொம்ப குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்குவார் டெய்லி. அதை பார்த்துக்கிட்டு தான் வளர்ந்தவங்க. எங்கள் ஒரு தங்கச்சி, மூணு தங்கச்சிங்க, ஒன்று ஹேண்டிகேப்பு, இன்னொன்று ரெண்டு தங்கச்சிங்க, அந்த குடும்பம் அது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. என்ன படிக்கிறது, நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு அம்மாவுக்கு வாய் இல்லை, காது கேட்காது, பேச முடியாது. ஒன்றுமே சரியில்லை, வழக்கம் இல்லை. கோவம் வந்துச்சுன்னா அம்மாவே போட்டு அடிச்சிருவேன். அப்படி தான் இருந்தது. அம்மாவே போட்டு அடிச்சிடுவோம். கோவத்தில் அவங்க கத்துவாங்க, ஒவ்வொன்று காதல் கேட்காதா போட்டு அடிச்சிடுவேன். எப்படி எப்படி ஆயிருப்பேன் நான் யோசிச்சு பார்க்குறீங்களா? படிப்பு ரெண்டு பேஜ் புக்கில் புக்கை பார்த்தாவே தலை அப்படியே சுத்தம் எனக்கு. படிப்பா ஏறவே ஏறாது, சொல்லி சொல்லி பார்த்து ஏறல. செகண்ட் பியூ ஃபெயில். என்ன ஆயிருக்கணும் நான் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னா ஒரே காரணம், வாழ்க்கையில் ஒழுங்கு படிப்பே ஏறாத முட்டாளுக்கு அவர் ராஜாவாக வந்து அறிவில் வெளிச்சத்தை கொடுத்து, நானா சொந்தமாக வேலை செஞ்சு, நானா படித்து டிகிரியை முடித்து, போஸ்ட் கிராஜுவேட் முடித்து, எம்பிஏ முடித்து, இன்னைக்கு ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறேன், குடும்பத்தை ஒரு குடும்ப வாஸ்தியாக, குடும்பத்தில் ஒரு சர்ச்சில் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒழுங்கு சீரு நடத்துதல் எல்லாமே சரியான ஆளே இல்லை, இவன் எப்படி போயிருக்கணுமே, எவ்வளவு கெட்டதா அழிஞ்சிருக்கணுமே. ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாடோடு வாழ வைக்கிறதுக்கு அந்த ராஜா இருந்ததுனால தான். ஒவ்வொரு நாளும் அந்த ராஜா அவர் ஆண்டார்னா போதும்ப்பா, எவ்வளோ நல்லா நாள் முடியுது தெரியுமா, எவ்வளோ ஒழுங்கா, எவ்வளோ ப்ரொடக்டிவா நாள் முடியுது. அப்படி ஒரு ராஜா இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆளும் போது சிறந்த வாழ்க்கை நமக்கு வராது. அவர் தான் எனக்கு தேவை. எவ்வளோ அழகான ராஜா. ஆண்டவரே சோம்பேறி நான், இது வேலை என்னால் செய்ய முடியாது. சோம்பேறினா சோம்பேறி இல்லைங்களா, ஒழுங்கே இல்லை, ஏதோ அது இதில் ஓடுது மனசு, அங்கே இங்கே தான் மனசு சரியில்லை. என்ன கட்டுப்படுத்தி ஒழுங்கா இல்லைங்களா, ஒரு கரடு முழுகா ஓடுற ஒரு குதிரையை பிடிச்சி நல்லா பிரயோஜனமாக பண்ணுறத ராஜா அவர் தான் பண்ண முடியும். இயேசு ராஜா என்னை ஆளும். அப்படிப்பட்ட அழகான ராஜா. ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் போய் தப்பு செஞ்சிட்டோன்னா போச்சு, வரட்டி விட்டுறாரா? ஆசாரியனா இருந்து அந்த குற்றத்தை நீக்கி பரிந்து பேசி ஏற்ற சமயத்தில் கிருபையை தந்து ஒழுங்கா வாழ்ற திருப்பியும் உதவி செஞ்சு உதவி செஞ்சு ஒழுங்கா வாழ்ந்துட்டு வந்துட்டோம் நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை உளுந்திருக்கோம், எத்தனை தப்புங்க செஞ்சிருக்கிறோம். சரிபடுத்தி 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 ஆசாரியனா இருந்து வடத்தி வராரு. என்ன அழகு இயேசு! முற்றிலும் அவருடைய பணியிலையும் அழகுள்ளவருங்க. நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனாலதான் அந்த பணியில, அவருடைய முற்றிலுமான அந்த பணியில தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு வருது. வெளிச்சம் நமக்கு இன்பமானதா? வாழ்க்கையின் வெளிச்சம் அவரு தாங்க. மன்னிப்பு நமக்கு இன்பமானதா? அவர் ரத்தம் சிந்தி ரத்த செதற வைத்து நமக்கு நியாயப்பிரமாணம் குற்றம் நசுக்கிற குற்ற சாக்குல இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறவர் அவர் தான். அவர் ரத்தத்தினால் நம்முடைய விடுதலை பெருசா? எத்தனை ஒரு அரக்கன் கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு ஒரு அடிமையா வாழ்றது எவ்வளவு சத்தான மாதிரி ஒரு அரக்கனை பார்க்க முடியுமா? பாவ மாதிரி. அதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்து நன்மையே செய்ய பிடிக்கிறது இல்ல, நன்மையை செய்ய விருப்பம் இருக்கானா பிடிக்கும், அந்த நன்மையை செய்ய வைக்க கூடியவர் அவர் தான். அந்த இயேசு இதை தாண்டார்னா போதும், எல்லா நன்மைகளும் செய்ய தூண்டுறவர் அவர் தான். பாருங்களேன் என்ன அழகு இந்த இயேசு, அவருடைய ஆபீஸஸ்ல அவருடைய உறவுகள்ல கூட அழகு. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, வேகமா பார்க்கலாம். அவருடைய உறவுகள் நிலவுடோ சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்த்துட்டே வரோம். இயேசுக்கும் எனக்கும் என்னங்க உறவு? அவர் தான் என்னுடைய இளைப்பாறுதல், அவர் தான் என்னுடைய நீதி. ரெண்டு உறவுகளை கம்யூனனுக்கு ஏற்றபடி நான் சொல்றேன். அவரது முதலாவது அவருடைய அழகு உறவு. நம்மள என்னென்னவோ கூப்பிட்டுருக்கலாம், எவ்வளோ பெரியவர், உலகத்தின் மொத்த அழகும் உள்ளவர், சிறப்பாக உள்ளந்தவர், விரும்பத்தக்கவர், பிதாக்கு ஒப்பானவர், நம்மளை என்னவா கூப்பிடுறாரு தெரியுமா? அவனால நமக்கு மனசே கூசம், அதெல்லாம் நம்ம கேட்கணும். என்ன சொல்றாரு தெரியுமா? யோவான் 15:15 பாருங்களேன், இதுலயும் அவர் அழகு, இந்த உறவுலையும்.
இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
பாருங்களேன் இயேசு மாதிரி ஒரு, இதுலயும் இந்த புரோட்டாட்டகஸ் அவரு தான், இதுலயும் இந்த சுப்ரீம் அவரு தான். இந்த உலகத்திலேயே அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எங்க எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? யாராவது ஃப்ரெண்டை காமிங்களா அவரை மாதிரி? தன் மனசையே திறந்து என் பிதா சொன்னதை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அவரை மாதிரி ஃப்ரெண்டின் நீடு ஃப்ரெண்டின் டீடுன்னு இல்லைங்களா? ஃப்ரெண்டு கொடுக்கற தியாகம் அவரை மாதிரி செஞ்சிருக்கிறாரா? ஒருவனும் அதே 15:13 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. அது வெறும் சொன்னதில்லை, அந்த மாதிரி தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து அவருடைய நம்முடைய ஃப்ரெண்டுன்னு அவர் நிரூபிச்சிருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய ஃப்ரெண்டு, எவ்வளோ பேர் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடலாம். அவர் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்து, அதுக்கு என்னங்க அடையாளம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இதில் என்ன அவர் சொல்கிறாரு? நான் ஃப்ரெண்ட், உனக்காக என் ஜீவனையும் கொடுத்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன், என்னை மறந்துடாத. ஐ எம் எ ஃப்ரெண்ட். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்களா? மற்ற உறவுகள் உனக்கு இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்களா? என்னை மறந்துட்டியா? உன்னை ஞாபகப்படுத்துற கடைசியில் உண்மையான நிரந்தர ஃப்ரெண்டு நான் உண்டி தான், என்ன மறந்துடாது. ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். உனக்கு ஜீவனையும் கொடுத்துருக்கிறது நான் தான். இன்னைக்கு அப்படி இப்படின்னு உன்னை கவர்ந்து உலகம் ஏமாத்த பார்க்கலாம், உலக அழகில் கவர்ந்து போகலாம், நீ ஏமாந்து தான் போவ. நான் தான் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட். எல்லா அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி, நம் கடனை அடைத்து ரத்தம் சிந்தி காமிச்ச ஃப்ரெண்டு இல்லைங்களா? இந்த உலக ஃப்ரெண்ட்ஸை விட அவரோட சிறந்தது இல்லை. ஃப்ரெண்டுக்காக எதோ தாங்கிக்கலாம், ஃப்ரெண்டுக்காக தாங்கிக்கலான்னு யாக்கோபு வந்து ரேச்சல் மேலே வச்சிருந்த அன்புனால அவர் சொல்கிறாரு, வெயிலின் உஷ்ணத்தையும் சம் வின்டரில் கோல்டையும் உனக்காக 14 தாங்கிக்கிட்டேன்னார். இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ கோபத்தை, நித்திய கோப நரகங்களை தாங்கிக்கிட்டாரு. என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யோசிச்சு பாருங்களேன், வெயில் உஷ்ணத்தையா தாங்கிறது? கடவுளுடைய கோபம்னா எப்படி இருக்கும்? நரகத்துல நீங்களும் நானும் நித்தியமா அனுபவிக்க வேண்டிய கோபத்தை உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் அதை உனக்காக தாங்கிக்கிட்டேன். என்ன மாதிரி ஒரு அழகான ஃப்ரெண்டு, நம்மளுக்காக மறிச்ச ஃப்ரெண்டு. தாவீது அழுதாரு, அப்சலோமே அப்சலோமே உன்னுக்கு பதிலாக நான் இறந்திருந்தால் எவ்வளோ நலமா இருந்துச்சேன்னு அப்படி அழுதாரு. இயேசு வெறும் அப்படி அழுதது மாத்திரம் இல்லை, அப்படி மறிச்சே போயிட்டார் நமக்காக. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், மாறாத ஒரு ஃப்ரெண்ட். தன்னை நேசித்தவர்களை முழு இறுதி வரைக்கும் அவர் மேல் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு யோவான் 13:1 வருது. எத்தனை கோடி விதங்கள்ல அவர் ஃப்ரெண்ட்ஷிப் உடைக்க பார்க்கிறோம். நம்ம நடந்துக்கிறோமா ஒழுங்கான ஃப்ரெண்டா? எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஷிப் கா விட்டு போயிடும், அவர்கிட்ட டூ விட்டு போயிடும். எப்போ பாரு அவர்கிட்ட வம்பு தான், அவரை கோவப்படுத்துருத்தான், என்ன தான் பண்றது. ஆனாலும் அவர் ஃப்ரெண்ட்ஷிப், அவர் சொல்கிறார் நீ என்கிட்ட கா விட்டுருக்கலாம், நான் உன் ஃப்ரெண்டு தான், உனக்கு ரத்தத்தை சிந்தி காமிச்சிருக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டு. பேதுரு நினைச்சாரு, அவர் காட்டி கொடுத்துட்ட உடனே ஆண்டவர் வந்து இன்னுமே அவ்வளோத்தான் என்னெல்லாம் மதிக்கவே மாட்டார். உயிர் தெளிந்து வந்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? போய் அப்போஸ்தலருக்கு சொல்லுங்க, தனியாக கூப்பிட்டு பேதுருக்கும் சொல்லுங்க. பேதுரு மறந்துருக்கலாம், பேதுரு நான் மறந்தளிச்சிட்டேன், ஆண்டவர் என்ன நேசிக்கலான்னு, இல்லை பேதுருக்கு போய் சொல்லுங்க. அவன் அப்போஸ்தலன், அவன் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்ககிட்ட கெடல, அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மாறவே மாறாதுங்க. என்ன நம்ம கூட பரிதபிக்கிற ஒரு ஃப்ரெண்ட், அதில் என்ன அழகு இருக்கு யோசிச்சு பாருங்களேன். யாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு, நம்மளுடைய ஏன்னா பலவீனங்களை கொடுத்து பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியன் இல்லை. நம்மளை போல நமக்காகிற பாடுகள் அவருக்கு கிறிஸ்துவுடைய பாடுகள்னு கொலோசியரில் போட்டிருக்கு. இன்னமும் பாடுபடுறாரையே, நமக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அவருக்கு அந்த பரிதபிப்பில் அவர் துடிக்கிறாராம் பரலோகத்தில். அதான் கிறிஸ்துவுடைய பாடுகள். அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்க முடியுமா? அதனால தான் எபிரேயர்லாம் நமக்கு என்ன சொல்லுது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை வருவோம். இப்படி ஒரு ஃப்ரெண்ட், அழகான ஃப்ரெண்டு. நம்ம எல்லாரை விட நம்மளுடைய கஷ்டங்களை உணரக்கூடிய ஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் பாருங்களேன், அதை மதிக்காம. அதான் ஒரு பாட்டு வருது, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். நம்முடைய துக்கங்களை கவலைகளை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போறதுக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு. அதுல வருது, ஓ வாட் பீஸ் வி ஆஃபன் ஃபார்ஃபிட், வாட் நீட்லெஸ் பெயின் வி பேர், ஆல் பிகாஸ் வி டு நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் பிரேயர். எவ்வளோ வேதனையும் பாரத்தையும் வீணா சுமக்கிறோம். இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறாருன்னு தெரியாம, அழகான ஃப்ரெண்டுங்க, உயிர் கொடுத்து நமக்காக இன்னுக்கும் உயிரோடு இருந்து நமக்கு பரிதபிக்கிற ஒரு ஃப்ரெண்ட். அந்த உறவுல எவ்வளோ அழகு உங்களுக்கு தெரியல? எல்லாரை விட சிறந்த அழகு உங்களுக்கு தெரியல? கடைசியாக நம்ம இதோடு பயன்பாடுக்கு போகணும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அவரு போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி அவர் வந்து ஃப்ரெண்டோடு நிற்க வைக்கல, அவர் என்னவோ பண்ணிட்டாரு. போன வாரம் அந்த ஓமையில் பார்த்த மாதிரி பிதா கல்யாண விருந்துக்கு நம்மளை அழைத்து அவருடைய மனவாட்டியாக செஞ்சிட்டார். அவர் மனவாளன், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அழகுள்ள, ஒரு மிகவும் அழகுள்ளவர் போய் இவ்வளோ அசிங்கமும் அருவறுப்பும் சீர்கேடும் கெட்ட நம்மளை போய் அவருக்கு மனவாட்டினா நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? என்ன ஒரு சிறந்த உயர்வு, ஒரு எவ்வளோ பெரிய இரக்கத்தை காமிச்சு தகுதி இல்லாத நம்ம போய் அவர் மனவாட்டியாக நம்மளை தெரிந்து கொண்டாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம போகும்போது அவருடைய வறுமை தான் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் அவர் நம்மளுடைய ஐஸ்வர்யம் ஆகணுன்றதுக்காக தரித்திரராய் இயேசு மாதிரி ஒரு புருஷன், இன்னொரு வேற ஏதாவது புருஷனை அந்த மாதிரி ஒரு புருஷனை பார்க்க முடியுமா? அவர் தான் எல்லா புருஷர்களுக்கும் மாடல். எபேசியர் 5 புருஷர்களே மாடலை பார்த்து படிங்க. கிறிஸ்து சபையை எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குற அவரை மாதிரி புருஷன், அதுலேயும் அவர் தான் சிறந்தவர். அதுலேயும் அவர் தான் எவ்வளோ அந்த மனைவி அவர் கோபம் மூட்டினாலும் பொறுமையை சோதித்தாலும் பொறுமையோடு இருந்து நடத்துகிற கணவர், அந்த மனைவிக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எந்த ஹஸ்பண்டும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட் உறவுக்கு எது வரைக்கும், மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் தான். ஆனால் இந்த ஹஸ்பண்டுடைய உறவு அதில் அதோடு முடியாது. எந்த ஹஸ்பண்டும் சொல்ல மாட்டேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா உங்கள் வைஃப்க்கு? இல்லை, டக்குன்னு போனாலும் போயிடலாம் நம்ம. ஆனால் இயேசு சொல்ல முடியும், மரணத்துலேயே நம்மளை விட்டு பிரியாத ஃப்ரெண்ட். என்ன ஒரு அழகு, அந்த ஒரு நாள் அந்த திருமணம், இப்போ வந்து அந்த மேரேஜுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கிறார். என்கேஜ்மெண்ட் ரிங், என்ன அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு, பரிசுத்தாவின் முத்திரை இல்லைங்களா? நிச்சயமாகவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கொடுக்கறது தான் பரிசுத்தாவின் முத்திரையாக கொடுக்குறார். ஒரு நாள் அந்த திருமணம் நடக்கும், அந்த திருமண விருந்துக்கு நம்ம போவோம். அந்த விருந்துக்கு ஒரு முன் ருசி தாங்க கம்யூனியன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு முன் ருசியாக கம்யூனியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமணம் என்ன ஆனந்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பிதாக்கு என்ன ஆனந்தம் இருக்கும், அந்த குமாரனுக்கும் அந்த குமாரன் ஏற்படுத்தின மனைவிக்கும் நடக்கிற திருமணம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆனந்தம் இருக்கும், தான் பாடுபட்டு ரத்தம் சிந்தி ரத்த வேர் தன்னுடைய ஆத்தும வியாகுலத்தினால் சம்பாதிச்ச அந்த மனைவி பரிபூர்ணமாக அவருக்கு முன்னாடி நிற்கும் போது பரிசுத்தாவிக்கு என்ன ஆனந்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர் செஞ்ச பரிசுத்தமாக்குதல் பணியினால் அந்த திருமணம் பரிபூர்ணம் நிறையிறது. நமக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும், அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு முன் ருசி தான் கம்யூனியன். நமக்கு ஏன் அந்த பந்தி கலக்கிறாரு, வரப்போற திருமண விருந்துக்கு ஒரு மாதிரி ஒரு முன் ருசியாக. ஆகவே இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும், சொல்லிட்டே போலாம் இயேசுடைய அழகை பத்தி. இதோடு நம்ம முடிக்கலாம், ரெண்டு மூணு பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன அழகு இயேசுடைய அழகை நீங்க பாருங்களேன். கொஞ்ச நேரம் நான் சொன்ன மாதிரி என்னால உலரத்தான் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இயேசு எவ்வளவு கவர்ச்சி உள்ளவரா நமக்கு இருப்பாரு. அவருடைய அழகுக்கு முடிவே இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்து இவ்வளவு அழகுள்ளவரா இருந்தாருன்னா எல்லா சிருஷ்டிப்பட இவ்வளவு அழகுள்ளவராய் இருந்தார்னா ஏன் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு குருடாக இருப்பது? ஏன் இவ்வளவு குருடா இருக்கிறோம்? கிறிஸ்துவில விரும்பத்தக்க அழகு இவ்வளவு இருந்து நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபு நம்மளை குருடாக்கி இருக்கலாம் இல்லையா? அந்த குருட்டுல, மாயின் குருட்டுல நம்ம வாழலா இல்லையா? ஓ குருடான உலகமே, உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் இப்படிப்பட்ட திருப்தி செய்யக்கூடிய அழகை நிராகரிப்பதுதான். பரலோகமே அவர் அழகில் மெய்மறந்து நித்தியமல ஆனந்தத்தில் கழிக்கும் போது பூலோகத்தாரே நீங்க என்ன பண்றீங்க? இந்த பூலோகத்தின் அழகெல்லாம் அவருடைய பாதப்படி, அதான் பாதப்படி. அந்த சிறந்தவர் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய அழகு அனுபவிக்காம நீங்க என்ன செய்யறீங்க? அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு குற்றமாக இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த சிறந்த மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நீங்கள் காண வேண்டியதை பார்க்க வேண்டியதை பார்க்கவும் விரும்பியும் காணாம பார்க்காம போனாங்கன்னு ஏசு சொன்னார். இந்த உலகத்திலேயே அவரை தான் பார்க்கணும்னு இருந்து அவர் அழக பார்க்கணும்னு, அதெல்லாம் நமக்கு ஏன் பெருசா தெரிய மாட்டேங்குது? இந்த உலகத்தின் எவ்வளவு குருடா நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். நித்தியத்துக்கும் காலத்துக்கும் தேவையான சகலமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கும் போது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி! அவர் இன்னும் வந்துடல, இதான் கிருபையின் காலம். இயேசுவை அனுபவிக்க பிதா அந்த போன வாரம் பார்த்த மாதிரி அந்த திருமண விருந்து கலைக்கிறார். எவ்வளவு வச்சிருக்கிற பாருங்க, என் குமாரனின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? எப்பெல்லாம் நம்ம மோசஸ் மாதிரி மாறப்போறோம்? மோசஸ் என்ன பண்ணார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அநித்தியமான பாவ இதெல்லாம் திருப்தி தராது எனக்குன்றத பார்க்கலாம். அந்த மனுஷன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. என்ன பண்ணாரு தெரியுமா? எகிப்தின் ஐஸ்வர்யங்களை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே அவன் தெரிந்து கொண்டான். எகிப்து ஐஸ்வர்யம் அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அநித்தியமான பாவ சந்தோஷம் பெருசு, எகிப்தின் ஐஸ்வர்யங்கள் பெருசுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எப்ப நம்ம கண்கள் திறக்கப்பட போகுது? பவுல் மாதிரி எப்ப சொல்ல போறோம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு மேன்மையின் நிமித்தம் மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினேன். நமக்கெல்லாம் அந்த அனுபவம் எப்போ வரப்போகுது யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சேடு, நம்மலாம் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை? ஒரு காரணம் அறியாம, ரெண்டாவது காரணம் பியூரிட்டன்ஸ் ரொம்ப சொல்றது, நம்ம நம்ம தியானம் செய்கிற மக்களா இருக்கிறது, அதான் காரணம். ரொம்ப சிம்பிள், அநேக பிஸி, ஏன்னா பிஸி நான் 10-15 வருஷம் இருக்கலாம். எவ்வளோ வாட்டி தியானம் செய்வதனுடைய அவசியம் படித்ததோடு விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று படிக்கிறோம், ஒரு பிரசங்கத்தை கேட்குறோன்னா ஒரு கரும்பை பார்த்தோம், அதனால நம்ம ரொம்ப திருப்தி ஆகிட முடியாது. கரும்பை பார்க்கறதுனால சந்தோஷப்பட முடியுமா? கரும்பு கையில் கொடுத்தாச்சு, கரும்பு கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் சந்தோஷம் இல்லை. என்ன, கரும்பை ருசிச்சு பார்க்கணும். அதை கடிச்சு மென்று மென்று பார்த்தா தானே அந்த ருசி தெரியும். அது மென்று மென்று பார்க்கறது தான் தியானம். ஒரு காரியத்தை கேட்ட உடனே கேட்கறதோடு நம்ம நிற்கக்கூடாது, போய் அதை திருப்பி திருப்பி நம்ம மனசில் உருட்டிக்கிட்டே இருந்தால் தான் கிறிஸ்துவுடைய அழகு நம்ம மனதில் பரிசுத்தாவியான ஒரு பிரகாசிப்பித்து அந்த அழகை காமிப்பார். தியானிக்காததுனால தான் நாம் குருடர்களாக இருக்கிறோம், கேட்டு கேட்டு போகிறவர்களாக இருப்பதனால. ஏன் ஒரு சோல் ஃபேட்டனிங் எக்ஸசைஸ்ன்னுவாங்க, ஆத்மாவை நம்ம ஆத்மாவை கொழுந்துட்ட செய்யக்கூடிய, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொழுந்துட்டு வாழக்கூடிய செய்யக்கூடியது தியானம். நம்ம செய்யறதில்ல, ஏன்னா நம்ம ஜெனரேஷன் என்ன, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். எங்கெண்ட எங்களுக்கு தியானம் பண்ற டைம் இருக்குது? மொபைல் கையில் எப்போ பாரு இருக்குது, அதை பார்க்கறதுக்கு மெசேஜுங்க பார்க்கறதுக்கு டைம் இல்லை. எவ்வளோ லேட்டஸ்ட் யூடியூப்ஸ் வருது, எவ்வளோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து முடிக்கணும், டிவி பார்த்து முடிக்கணும், சீரியல் பார்த்து முடிக்கணும். எவ்வளோ டைமுங்க, எவ்வளோ காரியங்கள் இருக்கு தியானம் பண்ணுறதுக்கு, எங்கெங்க டைம் இருக்குது? ஆயிரக்கணக்கான காரியங்கள் நம்ம மனசை இப்படி பண்ணும்போது ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உலக கவலைகள், யாசைகள், பயங்கள் எல்லாம் நம்ம மனசை நிரப்பும் போது ஆவிக்குரிய தியானம் செய்வதற்கு எந்த விதமான உந்துதல், டிஸ்இன்க்ளைன்ட் ஆயிடுறோம். அது செய்யக்கூடாத ஒரு நிலையில் ஆகிப்போய் நம்ம குருடராக ஆயிடுறோம் பாருங்களேன். இதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, இதான் பெரிய பிரச்சனை. எவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்களே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ முட்டாள்தனம். இன்னைக்கு பந்திக்கு நீங்கள் வரப்போறீங்க, இந்த பந்தியில் எப்படி வந்து எடுக்கணும்ன்றார் அவர். வந்து கப்புன்னு வாயில் போட்டுக்கிட்டு கப்புன்னு போயிருங்கன்றாரா? என்னை நினைவு கூறும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவி எங்கேயோ ஞாபகம், சாவி எங்கே இருக்கு தெரியும், ஓ இயேசு எங்கேயோ மறந்துட்டேன், ஓ இயேசு எனக்காக செத்துருக்கு, அப்படியே நினைவு கூறுறது. கன்சிடர் என்னை பற்றி ஆழமாக தியானிச்சுட்டு வா, என்னை பற்றி ஆழமாக சிந்திச்சுட்டு வா, தியானிச்சுட்டு வா. ஏன்னா உன்னை நான் நித்தியத்திலேயே யோசித்தேன். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உன்னை எவ்வளோ யோசித்து உன்னை பற்றி சிந்திச்சு 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 நித்தியமெல்லாம் நான் இருந்தேன். இந்த உலகத்துக்கு வந்து உன்னை யோசிச்சுக்கிட்டே தான் வாழ்க்கை 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். உன்னை யோசிச்சுக்கிட்டு தான் சிலுவையில் தொங்குனேன். உன்னை யோசிச்சுக்கிட்டு தான் உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு ஏறி போய் பரலோக இன்பங்களை நான் உட்கார்ந்துருல. இந்த நிமிஷமும் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன். உன்னை பற்றி தான் என்னோ, நீ தான் என் இருதயத்தில் ஆசாரியனாக இருதயத்தில் சுமந்து உனக்கு பரிந்து பேசும்போது உனக்கு என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. உனக்கு என்னுடைய அழகுகளை பார்க்கறதுக்கு, சிறந்த காரியங்களை பார்க்கறதுக்கு உனக்கு பிஸி, ரொம்ப பிஸி. நீ ரொம்ப உலக காரியங்கள், எவ்வளோ உலக பிஸி காரியங்கள், எவ்வளோ கேவலம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கேவலம். அந்த அந்த ஓமையில் வந்து எங்களுக்கு ஃபார்ம் இருக்குது, எங்களுக்கு வியாபாரம் இருக்குதுன்னு போகிறவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? தியானம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை நம்ம சொல்கிறது, எவ்வளோ பாவம். அதனால தானே இயேசுடைய அழகே தெரியல. ஒரு பாட்டை பாடினா வெறும் பாட்டு தான், அதில் ஒரு உணர்ச்சி ஒரு இது இல்லை. ஏன் இல்லை? தியானிக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, டக்குன்னு மொபைல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம், டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், அதுலேருந்து திருந்தணுங்க. இவ்வளோ அழகுள்ளவர் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அதை சிந்திச்சு தியானத்தினால தான் அதை நம்ம உணர முடியும். இயேசு எவ்வளோ அழகுள்ளவர்ன்ற தியானம் நம்ம பண்ணும்போது தான் பரிசுத்தாவி நம்ம கண்களை திறன், விசுவாச கண்களால் அவர் அழகை பார்க்க முடியும். அந்த அழகில் மெய்மறந்து போய் தான் உலக எந்த கவர்ச்சிகள் இருந்தாலும் அது நம்மளை கவராமல் எல்லாத்த விட இவர் புரோட்டாட்டுக்காஸ் எல்லாத்த விட சிறந்தவர். இவரில் மெய் மறந்து இருக்கும்போது மற்றதெல்லாம் நிழலாக போய் அவர்கள் தங்கியிருந்து நாம் கடி கொடுக்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பந்தியில் நாங்கள் வரும்போது ஐயா பல விதத்தில் இழுக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு டிஸ்ட்ராக்ட் ஆக்கப்பட்ட மக்களாகத்தான் வருகிறோம். எங்களை மன்னியும், இந்த நேரத்திலையும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்ன அந்த கற்பனையை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலையில் தான் இருக்கிறோம். எங்களுடைய அகோர நிலைமையை, பல காரியங்கள் பிஸி பிஸின்னு வாழ்க்கையை வீணா காத்து பிடிக்கிற மாயான வாழ்க்கையில் குருடாக்கப்பட்டு வாழாமல் தியானிக்கிற மக்களாக, இயேசு கிறிஸ்துவை சிந்திக்கிற, அவருடைய நினைப்பில் வாழுகிற, நினைவு கூர்ந்து வாழுகிற மக்களாக நாங்கள் இருக்க உதவி செய்ய மாண்டவரே. எங்கள் ஆவியானவர் எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணி இந்த உலகத்திலேயே சிறந்த அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர் நீரேன்ற பார்வையை நாங்கள் பெற்று இந்த உலக சிற்றின்பங்களுக்கு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு வாழாம அதற்கு இடம் கொடுக்காம கிறிஸ்துவின் இன்பங்களை நாங்கள் அனுபவிக்க, தெய்வத்துவத்தின் பரிபூர்ண வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.